வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள், வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் விரைவான வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதில் கதிசக்தி திட்டம் முன்னோடியாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அல்ஜீரியா, மௌரிட்டானியா, மலாவி உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புறப்பட்டார். சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கனமழை காலங்களில் பொதுமக்கள் பாதிப்பு அடையாத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்யா ஹேமந்த் கைப்பற்றியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கதிசக்தி திட்டம் நாட்டின் உட்கட்டமைப்பில் புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இத்திட்டம் தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் அனைத்து துறைகளிலும் விரைவான திறன்சார் வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதில் கதிசக்தி திட்டம் முன்னோடியாக விளங்குவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான மத்திய அரசின் முயற்சிகளுக்கு கதிசக்தி திட்டம் உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்த பிரதமர், தாமதங்களை தவிர்த்து ஏராளமானோருக்கு புதிய வாய்ப்புகளை இத்திட்டம் உருவாக்குவதாக எடுத்துரைத்தார். இந்நாளையொட்டி மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் பொருளாதார மண்டலங்களை இணைப்பதில் பிரதமரின் கதிசக்தி உட்கட்டமைப்பு திட்டம் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். விரைவான திட்ட அமலாக்கம், குறைந்த போக்குவரத்து செலவினங்கள், மேம்பட்ட சேவைகளுடன் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் இந்த திட்டத்தினால் பொருளாதார வளர்ச்சி அதிகரிப்பதாக கூறினார். 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் 44 மத்திய அமைச்சகங்கள், மாநில திட்டக்குழு செயலாக்க கட்டுமான திட்டங்களை ஒருங்கிணைக்கும் கதிசக்தி திட்டம் 4வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைப்பது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக அல்ஜீரியா, மௌரிட்டானியா, மலாவி உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். முதற்கட்டமாக அல்ஜீரிய அதிபர் அப்தல் மஜீத்தை சந்திக்கும் அவர் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா அல்ஜீரியா பொருளாதார கூட்டமைப்பு சித்தி அப்தல்லா அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலும் குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்துகிறார். இந்தியாவின் G20 தலைமைத்துவத்தில் ஆப்பிரிக்காவிற்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கிடைத்த நிலையில் குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான குழு பங்கேற்கிறது. ஜெனீவாவில் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தில் அமைதியான நிலையான எதிர்காலத்திற்கான அறிவியல் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் என்ற கருப்பொருளில் திரு ஓம் பிர்லா உரையாற்றுகிறார். இந்தியா, சீனா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதில் பங்கேற்கின்றனர். ஜனநாயக முறைப்படி உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் கட்சியாக பிஜேபி விளங்குவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உறுப்பினர் சேர்க்கை பணிகள் வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என்றார். மின்கட்டணம், வரி, விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றால் தமிழகம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மாநிலத்தில் டாஸ்மாக் விற்பனையால் கடந்த 2.5 ஆண்டுகளாக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக குறை கூறினார். சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நீடித்த எதிர்காலத்தில் வருங்கால தலைமுறையினரின் ஆளுமை என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பொருளாதாரம், சமூகம், குறிப்பாக குழந்தைகளின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் பேரிடர்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் பேரிடர் அபாய குறைப்பு நடவடிக்கைகளில் இளையோரின் பங்கு அதிகரிக்க வேண்டுமென ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். ஹரியானா மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு நயாப் சிங் சைனி வரும் 17ஆம் தேதி பதவியேற்கிறார். பஞ்ச்குலாவில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி, பிஜேபி மூத்த தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனிடையே ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராக தேசிய மாநாட்டு கட்சியின் திரு உமர் அப்துல்லா வரும் 16ஆம் தேதி பதவியேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3வது முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட இலக்கு. முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுழல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துக்களுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
தமிழகத்தில் கனமழை காலங்களில் பொதுமக்கள் பாதிப்பு அடையாவண்ணம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்வான பகுதிகளில் வசிப்போருக்கு தேவையான நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தேங்கும் மழைநீரை வெளியேற்ற அதிக திறன் வாய்ந்த மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்படும் என கூறிய அவர், நிறைவு பெறாத மழைநீர் வடிகால் இடங்களை சுற்றி வேலி அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக கூறினார். தாழ்வான மின் மாற்றிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், தரைப்பகுதிகளில் மின்வடங்கள் விழுந்திருப்பது தெரியவந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்த மின்வாரியத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார்.
பருவமழையை எதிர்கொள்வதற்காக நம்ம மாநில அவசர கால செயல்பாட்டு மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தேங்கினால் வெளியேற்றுவதற்காக 113 எண்ணிக்கையிலான 100 HP பம்புகள் தாழ்வான பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளன. தாழ்வான மின்மாற்றிகள் அதிக உயரத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. மற்ற மாவட்டங்களிலிருந்து கூடுதல் மின்வாரிய ஊழியர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். எனவே பொதுமக்கள் பாதிப்படையாத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளும் அரசு தரப்பில் மேற்கொண்டு வருகின்றார்கள்.
சென்னை கோடம்பாக்கம் கலைஞர் பூங்காவில் பார்வையாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பூங்காவின் ஜிப் லைனில் பழுது ஏற்படவில்லை என்றும் பூங்காவின் அனைத்து உபகரணங்களின் தரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 19வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு R.N. ரவி 155 மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் திரு துஷார் காந்தி, மாணாக்கர் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை தவிர்க்கும் வகையிலான புதிய கண்டுபிடிப்புகளில் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புவி வெப்பமயமாதலை தடுத்தல், விவசாய உற்பத்தி உள்ளிட்டவற்றில் மாணாக்கர் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு K.V.செழியன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். தியாகி சங்கரலிங்கனாரின் 68வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழ்நாடு என்ற பெயரை பெறுவதற்காக தனது இன்னுயிர் ஈந்த அன்னாருக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டங்கள் பயனாளிகளை சென்றடையவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்துறையில் விதிமுறைகளை மீறி பணி நியமனம் நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடியில் நெய்தல் திருவிழாவின் ஒரு பகுதியாக முத்துநகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணிகளில் மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
தூத்துக்குடியில் நெய்தல் திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது.
சுமார் 2 மணி நேரம் கடற்கரையில் கிடந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பிற குப்பைகளை அவர்கள் ஒன்றாக சேகரித்தனர். பின்னர் சேகரிக்கப்பட்ட கழிவுகள் தூத்துக்குடி மாநகராட்சி குப்பை கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த பணியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு K. இளம்பகவத், பள்ளி மாணவ மாணவியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லட்சுமணன்.
நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்புளப் பகுதிகள் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி செய்யப்பட்டு சேமித்து வைத்துள்ள உப்பை தார்பாய்களை கொண்டு உப்புளத் தொழிலாளர்கள் முழுமையாக மூடி பாதுகாத்து வருகிறார்கள். ஏற்றுமதி செய்யப்படும் உப்பு முற்றிலும் முடங்கியுள்ளது. மழை வெள்ளத்தினால் உப்பளங்களில் வேலை செய்யும் உப்புளத் தொழிலாளர்களும் வேலையின்றி வீடுகளில் முடங்கியுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
ஈரோடு மாவட்டம் பவானி பாசன பகுதியில் பரவலாக மழை பெய்து வருவதை அடுத்து அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று 89.26 அடியாக உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக 10,000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் மிளகாய் விவசாயிகளுக்கு 3,50,00,000 ரூபாய் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்யா ஹேமந்த் கைப்பற்றியுள்ளார். இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இவர் சீன தைப்பேயின் துங்ஸி யூடோங்கை 21-17, 21-17 என்ற நேர் செட்களில் வென்றார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஷார்ஜாவில் இந்தியா இன்றிரவு 7:30 ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. கசகஸ்தானில் நடைபெறும் ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஐஹிகா முயர்ஜி, சுதிர்தா முகர்ஜி இணை இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் அனைத்து துறைகளிலும் விரைவான வளர்ச்சியை ஒருங்கிணைப்பதில் கதிசக்தி திட்டம் முன்னோடியாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அல்ஜீரியா, மௌரிட்டானியா, மலாவி உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புறப்பட்டார். சர்வதேச பேரிடர் அபாய குறைப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கனமழை காலங்களில் பொதுமக்கள் பாதிப்பு அடையாத வண்ணம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் தன்யா ஹேமந்த் கைப்பற்றியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.